கங்கை அணிந்தவா கண்டோ தொழும் விலாசா சதங்கை ஆடும் பாத வினோத
திரு சுப்பிரமணியர் ஆலயம் வழங்கும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ இருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம் 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 வணக்கம். வணக்கம் அன்பர்களே, இன்றைய தினசரி தியானம் போதனா முறை எண் நிறைந்த ஜீவர்களாய் தோன்றியிருக்கும் சச்சிதானந்த சிவனே, உனக்கு பாடம் புகட்டுதல் என்னும் எண்ணம் என் உள்ளத்தின் உள்ளே புகுந்து விடலாகாது. பரதத்துவத்தை பழக்கத்தில் கொண்டு வருவதே நல்ல போதனா முறை. வெறும் பேச்சாளன் போதிக்க வல்லனாகான் கான். உண்மைக்கு ஒப்ப வாழுகின்றவனது ஒவ்வொரு செயலும் வலிவு மிக படைத்தது. ஒவ்வொரு சொல்லும் உள்ளத்தை மாற்றியமைக்க வல்லது. நல்ல வாழ்வு சர்வகாலமும் பாடம் புகட்டுகின்ற போதனா முறையாகின்றது. காய்ச்சி சுடர்விடும் பொற்கட்டி போல் நின்மலமாய் பேச்சரவற்றவரே பிறவார் பராபரமே என்பார் தாயுமானவர்.
கோவில் அறிவிப்பு. நாளை ஞாயிற்றுக்கிழமை 10 நவம்பர் பிரதோஷத்தை முன்னிட்டு மாலை 6 மணி அளவில் ஸ்ரீ ருத்ரஹோமம், கலசாபிஷேகம் மற்றும் விசேஷ பூஜைகள் பூமிநாதர், தமிழரசி அம்பாள் மற்றும் நந்தி பெருமானுக்கு நடைபெற உள்ளது. இந்த விசேஷ பிரதோஷ பூஜையில் பக்தர்கள் யாவரும் கலந்து கொண்டு பூமிநாதரின் அருளை பெறுமாறு வேண்டுகிறோம். 12 நவம்பர் செவ்வாய் அன்று ஐப்பசி பௌர்ணமியை ஒட்டி விசேஷ அன்னாபிஷேகம் பூமிநாதருக்கு நடைபெற உள்ளது. காலை 10 மணி அளவில் ஸ்ரீ ருத்ர கலச பூஜை, ருத்ரஹோமம், திரவிய அபிஷேகம், அன்னாபிஷேகம் மற்றும் மகாதீபாராதனை பிரசாதம் நடைபெறும். மாலை 7 மணி அளவில் பூமிநாதருக்கு அன்னத்தால் அலங்கார தரிசனம், ருத்ர திருசதி அர்ச்சனை, ஷோடச தீபாராதனை மற்றும் மகாபிரசாதம் நடைபெறும். இந்த விசேஷ அன்னாபிஷேக பூஜையில் பக்தர்கள் யாவரும் கலந்து கொண்டு பூமிநாதரின் அருளை பெறுமாறு வேண்டுகிறோம். சனிக்கிழமை 16 நவம்பர் சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு மாலை 6 மணி அளவில் விநாயக பெருமானுக்கு கணபதி ஹோமம், அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ளன. இந்த சங்கடகர சதுர்த்தி பூஜையில் கலந்து கொண்டு பக்தர்கள் யாவரும் விநாயக பெருமானின் அருளை பெறுமாறு வேண்டுகிறோம்.
கடந்த சனிக்கிழமை ஆக்லாந்தில் சொற்பொழிவு நடத்துவதற்காக வந்திருந்த திரு வேளக்குடி கிருஷ்ணன் அவர்களை சந்தித்து அவரது ஆசி பெற்று அதை உங்கள் அனைவருடனும் பகிர்வதில் பெருமிதம் கொள்ளுகின்றோம். கோவிலின் பெருமை, பக்தி மற்றும் கலியுகத்தில் முக்தி பெறுவதற்கான யுக்தியையும் நமக்கு ரத்தின சுருக்கமாக தருகின்றார் இந்த நவீன உலகின் ஆழ்வார் திரு வேளக்குடி கிருஷ்ணன் அவர்கள். இந்த அருமையான வாய்ப்பை நமக்கு தந்துதவிய பத்ரி நாராயணன் மற்றும் சுந்தர் அவர்களுக்கு ஆலயத்தின் வாயிலாக நன்றியை உரித்தாக்குகின்றோம். பல்வேறு நேரங்களில் அவரது கட்டுரைகளை, அவரது பேச்சு தொகுப்பை உங்களுக்காக தந்துள்ளோம். ஆனால் இன்று அவர் உங்களுக்காக நமது ஆலயம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுடன் நேரிலே உரையாற்றுகின்றார். இதோ அவரது உரை, அதை நாம் கேட்டு இன்பமடைவோம்.
அனைவருக்கும் வணக்கம். கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று பழந்தமிழர் மொழி. இது எதனால் இப்படி எழுதப்பட்டது? பழங்காலத்தில் காடுகளில் ரிஷிகள் தவசிகள் வாழ்ந்த நாட்களில் எல்லாம் காடுகளில் அவ்வளவு கோவில்களா இருந்தன? இல்லை. நாடு வளர வளர, ஜனத்தொகை பெருக பெருக, கோயில்களும் வளர்ந்து விட்டன. அப்ப பழங்காலத்தில் இல்லாமல் இருந்ததே இப்ப கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லுகிறோமே, நம் வீட்டிலேயே சாமி கும்பிட்டால் போராதா? கோயிலுக்குத்தான் போக வேண்டுமா? ஒருவர் கோயில் எழுப்புகிறார் என்றால் அவர் வணங்குவதற்காகவா, அல்லது அடுத்த 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 ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்லக்கூடிய அடுத்த தலைமுறையினர் வணங்குவதற்காகவா? இந்த சில கேள்விகளுக்கு பதில் பார்ப்போம். முதல் யுகம் கிருத்த யுகம். அப்போது மக்களுக்கு ஆயுளும் கூட இருந்தது. நீண்ட காலத்துக்கு வாழ்ந்தனர், ஆயிரக்கணக்கான ஆண்டுகள். யோகம் இருக்கவே அந்த யோகத்தின் பலம் ஆயுளை நீடித்தது. தியானம் நன்கு செய்ய முடிந்தது. மனதை ஒருநிலைப்படுத்த முடியும். அதனால் ஒரு கோயில்னு செல்லாவிட்டாலும் இருக்கும் ஆசிரமத்திலோ காட்டிலோ அங்கிருந்தே தியானத்தால் கடவுளை உணர முடிந்தது. காலம் மாற மாற ஆயுளும் குறைந்தது, ஈடுபாடு தணிந்தது, ஒருமுகப்படுத்துவதற்கு நிறைய தொந்தரவுகளும் ஏற்பட்டுவிட்டன. அதனால் வெற்றிடத்திலே கூட கடவுளை காண முடிந்த நமக்கு நேரே கடவுளே நின்றால் கூட அடையாளம் காண முடியாத அளவுக்கு வேலை பளு வளர்ந்து விட்டது. இது கலிகாலம். இந்த யுகத்தில் குறைவாக தியானத்தில் ஈடுபட்டாலும் சிந்தித்தால் கூட கடவுள் நமக்கு தோற்றுகிறார், உணர்தலை கொடுக்கிறார். ஆனால் அந்த 5-10 நிமிஷங்கள் கூட கிடைப்பதற்கு அரிதாகிவிட்டது. அதனால் பெருமானே தேர்ந்தெடுத்த ஒரு வழி, விக்கிரக வடிவத்தில் ஒரு சிலை ரூபத்தில் நான் இருக்கிறேன். அப்படின்னால் ஈடுபடாத மனது கூட அந்த அழகான சிலையில் ஈடுபட்டு விடும். உருவ வழிபாடுன்னு சொல்லுகிறோம். இப்ப இந்த கோயிலை எடுத்துக்கொள்வோம். பல எம்பெருமான்கள் ஒவ்வொரு மூர்த்தியாக உருவமாக உள்ளனர். ஏன் அந்த உருவம்? இல்லாவிட்டால் நம் மனதால் பிடிக்க முடியாது. ரொம்ப பெரிய பெரிய உருவங்களில் ஒரு நரசிம்மரை போலே வராகரை போலே அப்படியெல்லாம் இருந்துட்டாலும் நம்மால் எளிதில் நம்மோடு தொடர்பு படுத்தி பார்க்கவே முடியாது. அழகான மனித உருவத்தில் இருந்தால் நம்மாலும் எளிதில் பிடிக்க முடியும். பரமசிவனாக இருக்கட்டும், திருமாலாக இருக்கட்டும், கந்தராக இருக்கட்டும், அழகழகான வடிவத்தில் உள்ளனர். அந்த அழகுக்கு நம் மனம் ஈடுபடும். அந்த 10 நிமிஷம் மனதை ஒருமுகப்படுத்தி விட்டால் தானே இறை உணர்வு நம்மை ஆட்கொள்கிறது. இந்த ஒரு கருத்தின்பால் தான் பல கோயில்களும் ஏற்பட்டுள்ளன. இது இல்லாமலே கூட கிருத்தயுகத்தில் ரிஷிகளால் முடிந்தது, நான் மறுக்கவில்லை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இப்படி கோயில்கள் இல்லாமல் போனால் நம்மால் மனதை ஒருநிலைப்படுத்தி ஆன்மீகத்தில் ஈடுபடவே முடியாமல் போகும். இது முதல் பயன். இது கோயில் ஏற்பட்டதன் பயன். நமக்கு தர்மத்தில் விருப்பம் இருக்கிறது, கூடவே கடவுளிடத்தில் ஈர்ப்பு சக்தி அழகு இருக்கிறது. நம்மிடத்தில் இருக்கிற அந்த சிறு தர்ம சிந்தனையும் அவரிடத்தில் அதை ஈர்க்கக்கூடிய சக்தியும் இரும்பும் காந்தமும் போலே ஒன்றை ஒன்று ஈர்த்து கொள்கின்றன. இதுதான் கோவிலுக்கு போனால் நாம் பார்ப்பது. சரி, இப்போது கட்டி வைத்து விட்டோம். எங்களுடைய ஒரு குடும்பத்துக்காக எழுப்பப்பட்ட கோவில், இல்லை எங்கள் சமுதாயத்துக்காக எழுப்பப்பட்ட கோவில் அப்படின்னு ஒரு 15 வருடம் 50 வருடங்களுக்கு மட்டும் எங்களுக்கு மட்டும் அப்படிங்கிறது நம்ம தர்மத்தில் இல்லை. கோயில்ங்கிறது செய்யறது பெரும் புண்ணிய செயல், அது உண்மை. யார் கோவில் கட்டி வைக்கிறானோ சிறந்த புண்ணியம் கிடைக்கும். யோசித்து பார்க்கவும், எனக்காக மட்டும் ஒரு செயலை நான் செய்து கொண்டால் பெருமான் புண்ணியத்தை கொடுப்பாரா? ஏன் கொடுக்க வேண்டும்? பணம் கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார், நல்ல குடும்பத்தை கொடுப்பார். வருங்காலத்துக்கு சேர்த்து புண்ணியத்தை கொடுக்கணுங்கிற தேவையில்லை. 1000 மக்களுக்கு ஒன்று பயன்படும், அதை நான் செய்கிறேன் என்றால் அப்ப எனக்கு புண்ணியம் கிடைக்கும். இது உலகமே அப்படித்தானே. ஒரு குளம் வெட்டினால் புண்ணியம், மரம் நட்டால் புண்ணியம், மிருகங்களுக்கு தீனி போட்டால் புண்ணியம், மனிதனுக்கு சோறிட்டால் புண்ணியம், ஒரு துவாதசி அன்னைக்கு அகத்திக்கீரை கட்ட கொண்டு போய் பசுமாட்டுக்கு கொடுத்தாலும் புண்ணியம். ஏன், இதுல ஒண்ணு கூட நமக்கு நல்லது இல்லை பாருங்க. எல்லாமே பிறத்தியாருக்கு நல்லது செய்வது, அப்பதான் நிறைய புண்ணியம் கிடைக்கும். நமக்கே செய்து கொண்டால் எதற்காக புண்ணியம்? அதனால கோவில்னு எழுப்பினால் புண்ணியம்னு சொல்லும் போது நமக்காக செய்யப்பட்டது அல்ல. தர்ம காரியமே ஒரு அன்னதான சத்திரமோ தர்ம சத்திரமோ கட்டி வைத்தால் கட்டினவரே வந்து தங்குவார், தன் காலத்தில் தங்குவார்னு சொல்லவே முடியாது. அதெல்லாம் பிற்காலத்தில் இருக்கிறவர்கள் தான் வந்து தங்குவார்கள். அத போல கோவிலும் எதுக்கு எழுப்பப்படுறதுன்னா, நமக்கு இறை உணர்வு இருக்கிறது, நம்ம வீட்டை பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கிறோம், நம்மளுடைய தொழில பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கிறோம், நம்ம என்னென்ன சம்பாதிச்சிருக்கோமோ நகநட்ட பொண்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு போறோம், நம்ம படிப்பு அறிவை கொடுத்துட்டு போறோம், இந்த உலகத்தை விட்டு போகிறோம். இத்தனையும் கொடுக்கும்போது இறை உணர்வை அடுத்தவனுக்கு விட்டு போக வேண்டும். அப்படின்னா பெருமான்னு நினைக்கும் போது ஒரு துளி உள்ளம் கசிந்து தண்ணீர் கண்களிலே மழுக்குன்னு ஒரு சொட்டு தண்ணீர், அதை வரக்கூடிய அந்த அன்பை எப்படி கொடுத்து விட்டு போக? அது ஒண்ணு கையில தட்டுல கொடுத்துட்டு போக முடியாது. அதை கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு மார்க்கம் வேணும், அதுதான் கோயில்கள்ங்கிற மார்க்கம். கோவில்களை அடுத்த தலைமுறைக்கு நாம கொடுக்கும் போது பக்தி, ஞானம், மத்த பேருக்கு உறவக்கூடிய உதவக்கூடிய பரோபகார சிந்தனம், இது இத்தனையும் சேர்த்து கோயில்கள் மூலம் கொடுத்து விட்டு போகிறோம். உண்மையா பார்த்தால் சொத்து பத்து வீடு வாசல் விட்டுட்டு போறதை விட இதை கொடுத்து விட்டு போனோம்னால் அவர்கள் காலாகாலத்துக்கு நல்லதாக இருப்பார்கள். இன்னொன்னு, சொத்து விட்டா ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறைக்கு இருக்கலாம், அப்புறம் அவர்கள் அதை பாதுகாக்கிறத பொறுத்து இருக்கிறது. அழிக்கணும்னு முற்பட்டா உடனே அழிந்து போய்விடும், பத்தே நாளில் கூட அழிக்கலாம். ஆனா ஒரு கோவில்னு குடிக்கும் போது அது காலத்துக்கு பத்து நாளுக்கோ பத்து தலைமுறைக்கோ முடிந்து போவதல்ல, ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பல தலைமுறைகளுக்கு போகும். இன்னார் கட்டினார்ங்கிற நினைவு கூட மறந்து போகலாம், ஆனா அத்தனை பேரும் கட்டியதன் பயனை பெற்றுக் கொண்டிருப்பார்கள். அதனால் இந்த உண்மையை நன்கு புரிந்து கொண்டு அடுத்த தலைமுறையர் கோயில்களுக்கு வர வேண்டும். ஏன்னா அது அவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது, அவர்களால் பராமரிக்கப்பட வேண்டியது. ஆனா பொதுவா ஒரு சிந்தனை, 60 வயதானால் கோயிலுக்கு போவோம், இளம் வயதில் வியாபாரத்தை பார்ப்போம், நம்ம தொழில் பணம் சம்பாதிக்க வேண்டும், குடும்ப சந்தோஷத்தை பார்க்க வேண்டும், இதெல்லாம் சிறு வயதுல பண்ணிப்போம், வயசாக வயசாக ஏதோ பஜனை பண்ணி கொண்டு கோயில்களுக்கு போவோம்னு நினைக்கலாம். அப்படி அல்ல. த்ருவன், பாலபக்த த்ருவன், பிரஹ்லாதன் இதை போன்றவர்கள்லாம் சிறு வயதிலேயே பக்தர்களாக இருந்தவர்கள். பக்தி என்பது வயதான விற்பாடு நினைக்க வேண்டாம், அது சிறு வயதில் வந்துவிட்டால் நம்ம பார்க்கிற வேலை படிக்கிற படிப்பே இன்னும் சிறக்கும். ஏன்னா பக்தி என்ன பண்ணும்னால் நமக்கு இருக்கிற தடங்கல்களை உடை தெரியும். மனுஷனுக்கு தடங்கள்னாலதான் முன்னேற்றம் தடைப்படுகிறதே தவிர ஆற்றல் இல்லாமையால் அல்ல. எல்லாரிடத்திலயும் ஆற்றல் இருக்கு, கடவுள் கொடுத்து வச்சிருக்கார். ஆனா நடுவுல தடங்கள் வந்து விட்டால் எப்படி ஆற்றல் வெளிப்படும்? தடங்கல்களை போக்க கோயில்களும் பக்தியும் கண்டிப்பா உபயோகப்படும். அதனால குழந்தைகளுக்கே கூட இன்னும் நல்லா படிப்போறணும், இன்னும் நல்ல வேலை கிடைக்கணும்னு இருந்தால் பெற்றோர்கள் நீங்க தான் பள்ளிக்கூடத்தை தேர்ந்தெடுத்தீர்கள், நீங்க தான் சொக்கா நிஜார் தேர்ந்தெடுத்தீர்கள், நீங்க தான் என்ன பைய என்ன சாப்பாடு எல்லாம் தேர்ந்தெடுத்தீர்கள். அதெல்லாம் மட்டும் ஒரு குழந்தைக்கு நல்லதல்ல, அதோட கூட ஞானம், ஆன்மீக ஞானம், பக்தி, கூடவே கொஞ்சம் வைராக்கியம் வேணும். எந்த இடத்திலையும் பற்றோடையே வளர்க்க கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா பற்றில்லாமைங்கிறத சொல்லி கொடுத்தால்தான். நான் ஒன்னும் ஓடி போயிடணும்னு சொல்லல, பற்றில்லாமைனால் தன்னை மட்டும் பாராமல் பிறரை பார்க்கணும்னாலே பற்றில்லாமை வேணும். இல்லைன்னா சுத்தி சுத்தி நம்மையே பார்த்து கொண்டிருப்போம், நமக்கு நல்லதே கேட்போம். அப்படி இல்லாமல் எல்லாரும் வாழ வேண்டும். சர்வேஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி சந்து, எல்லாரும் நன்னா இருக்கணும்னு கேட்கறவன் தானே தார்மிக சிந்தனை இருக்கிறவர். அது அத்தனைக்குமே கேந்திரமாய் ஞானத்துக்கும் பக்திக்கும் தொண்டாற்றுவதற்கும் எல்லாரோடையும் சகிப்புத்தன்மையை வளர்த்துக் கொள்வதற்கும் பரோபகாரத்துக்கும் இத்தனைக்கும் இடம் கோயில். அதனால கோயில்னா ஒரு வழிபாடுன்னு மட்டும் நினைத்துக் கொள்ள வேண்டாம், பரோபகாரம், சமுதாய தொண்டு, அடுத்த தலைமுறை, அறிவு, விட்டு கொடுத்தல், எல்லாரையும் சமமாக பார்த்தல், இது இத்தனைக்கும் கோயில்கள் கேந்திரம். இதை புரிந்து கொண்டு விட்டால் இளைஞர்கள் கண்டிப்பா வருவார்கள். அதனால கோவில்ங்கிறத நம்ம முன்னோர்கள் எதற்காக ஏற்படுத்தினார்கள்னு புரிந்து கொண்டு அந்த பயனை குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும். நாம் என்ன கொஞ்சம் தப்பு பண்ணிடுறோம்னால் வழிபாடு மட்டும் என்று சொல்லி நிறுத்திடக்கூடாது. அதுக்காக இல்ல, அதுவும் ஒரு அங்கம், அதோட கூட மத்தெல்லாம் சேர்ந்ததுனால் இன்னைக்கு ஒரு சோசியல் சர்வீஸ் சமுதாய தொண்டுனா எந்த இளைஞர் வரமாட்டார்? நிச்சயமா வருவார். அத்தனை பேருக்கு சோறு போட்டாகணுமே கோவில்ல, எதுக்கு அன்னதானம் ஏற்படுத்தப்பட்டது? ஏன் சமபந்தி உட்கார்ந்து எல்லாருக்கும் கொடுக்கணும்? இப்போ ஏன் தொண்டு செய்யணும்? கோவிலை பெருக்கணும், முருகணும், பசுமாட்டை கழுவணும், சாணி அள்ளணும், இது எல்லாமே நமக்கு இருக்கிற ஈகோ அகங்காரத்தை குறைக்கும். இது ஒண்ணுமே செய்யலன்னால் இப்ப கடவுளுக்கு மட்டும் தொண்டுன்னு சொன்னா கூட அகங்காரம் போகாது. ஏன்னா ரொம்ப பெரியவர்கிட்ட வேலை பார்க்கறோம், கொஞ்சம் சின்னவர்கிட்ட வேலை பார்த்தா தான் நமக்கு இருக்கிற அகங்காரம் தொலையும். அதுக்குதான் மனிதர்களுக்கு தொண்டு செய்யணும் சொல்றார்கள். இறையடியான்னு சொல்றதை விட அடியார்க்கடியான்னு சொன்னால் அது இன்னும் இன்னொரு படி கீழே போவோம். மனிதனுக்கு தொண்டு செய்வதை விட மிருகங்களுக்கே தொண்டு செய்ய போனால் கொஞ்சம் கூட அகங்காரம் இல்லாத போடும். அதுக்குத்தான் பசுமாட்டு கழுவு, சாணி எடுத்தள்ளு, வரட்டி தட்டு, இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணு, பசு கோட்டத்தை சுத்தம் பண்ணுன்னு சொல்றார்கள். ஆக இது இத்தனைக்கும் இருப்பிடம் கோயில். அதன் பயனை அடுத்த தலைமுறையினருக்கு நன்றா எடுத்து சொல்லி இங்க பக்தியும் உள்ளது, சமுதாய தொண்டும் உள்ளது, ஆன்மீக வளர்ச்சியும் உள்ளது, வர வேண்டும், உங்களுக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லணும். நம்ம பெரியவர்கள் மட்டும் கோவில கெட்டியா பிடிச்சிருந்து நாமே எல்லாத்தையும் பண்ணி கொண்டால் அவர்களை விலக்கி விலக்கி வச்சா என்ன பண்ணுவார்கள்? அவர்களை உள்ள கூப்பிட்டு அதுக்கு தொண்டு கொடுத்து இதை செய் அதை செய்ன்னு சொன்னால் அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற கடவுளுக்கும் அவனுக்கும் தொடர்பு. நாம ஒண்ணு குறுக்க ஒரு கருவியா மட்டும்தான் நிக்க முடியும். தானே அந்த பெருமான் அவரை இழுத்துக் கொள்வார். அவசியம் அது நன்கு நிறைவேற வேண்டும். நியூசிலாண்டிலே ஆக்லாண்டில் உபன்யாசத்துக்காக வந்திருந்தேன். வந்த சமயத்தில் இதெல்லாத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இங்கிருந்தாலும் எங்கிருந்தாலும் உலகத்தில் எந்த மூலையும் இருந்தாலும் தர்ம சிந்தனையும் பக்தியும் இறை உணர்வும் நமக்கும் நம் அடுத்தடுத்தடுத்த அனைத்து தலைமுறையினருக்கும் ஏற்பட வேண்டும். அதற்கும் அந்த பெருமானே அருளுவார் என்று வேண்டிக் கொண்டு அமைகிறேன்.
ஸ்ரீரங்கநாதரே வைகுந்த வாசலே அருள் தந்து காக்கின்ற பரந்தாமனே, ஸ்ரீரங்கநாதரே வைகுந்த வாசலே அருள் தந்து காக்கின்ற பரந்தாமனே.
பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசதுஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலலகனம் யோகிகிர் தியானகம்யம் வந்தே விட்டம் பகுவைகரம் சர்வலோகைகநாதம்.
காவேரி தீர்த்தமும் பொன்வாச கோபுரம் உயிரெங்கு முறவாடும் ஸ்ரீரங்கரே, காவேரி தீர்த்தமும் பொன்வாச கோபுரம் உயிரெங்கு முறவாடும் ஸ்ரீரங்க
ஆழ்வாரின்
பாசுரம் ஆண்டாளின் பாடல்கள் அன்றாடம் கேட்கின்ற ஸ்ரீரங்கரே, ஆழ்வாரின் பாசுரம் ஆண்டாளின் பாடல்கள் அன்றாடம் கேட்கின்ற ஸ்ரீரங்கரே.
దుఃఖాది గోపవేద బ్రహ్మణ్యం సర్వధర్మజ్ఞం లోకానాం కీర్తివర్ధన లోకనాథం మహద్బోధం సర్వభూతమవోద్భవ
అలంకార నాగమే అదన్మీద లక్ష్మీ అన్బోడు సయనిక్కుం శ్రీరంగనే అలంకార నాగమే అదన్మీద లక్ష్మీ అన్బోడు సయనిక్కుం శ్రీరంగనే
வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் 104.6 பண்பலை வரிசையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களது கருத்துக்களை இவனை 2638854 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
கோவில் அறிவிப்பு. நாளை ஞாயிற்றுக்கிழமை 10 நவம்பர் பிரதோஷத்தை முன்னிட்டு மாலை 6 மணி அளவில் ஸ்ரீ ருத்ரஹோமம், கலசாபிஷேகம் மற்றும் விசேஷ பூஜைகள் பூமிநாதர், தமிழரசி அம்பாள் மற்றும் நந்தி பெருமானுக்கு நடைபெற உள்ளது. இந்த விசேஷ பிரதோஷ பூஜையில் பக்தர்கள் யாவரும் கலந்து கொண்டு பூமிநாதரின் அருளை பெறுமாறு வேண்டுகிறோம். 12 நவம்பர் செவ்வாய் அன்று ஐப்பசி பௌர்ணமியை ஒட்டி விசேஷ அன்னாபிஷேகம் பூமிநாதருக்கு நடைபெற உள்ளது. காலை 10 மணி அளவில் ஸ்ரீ ருத்ர கலச பூஜை, ருத்ரஹோமம், திரவிய அபிஷேகம், அன்னாபிஷேகம் மற்றும் மகாதீபாராதனை பிரசாதம் நடைபெறும். மாலை 7 மணி அளவில் பூமிநாதருக்கு அன்னத்தால் அலங்கார தரிசனம், ருத்ர திரிசதி அர்ச்சனை, ஷோடச தீபாராதனை மற்றும் மகாபிரசாதம் நடைபெறும். இந்த விசேஷ அன்னாபிஷேக பூஜையில் பக்தர்கள் யாவரும் கலந்து கொண்டு பூமிநாதரின் அருளை பெறுமாறு வேண்டுகிறோம். சனிக்கிழமை 16 நவம்பர் சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு மாலை 6 மணி அளவில் விநாயக பெருமானுக்கு கணபதி ஹோமம், அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ளன. இந்த சங்கடகர சதுர்த்தி பூஜையில் கலந்து கொண்டு பக்தர்கள் யாவரும் விநாயக பெருமானின் அருளை பெறுமாறு வேண்டுகிறோம்.
சேவையும் பார்க்கின்ற அருள் தந்த ஸ்ரீரங்கனே, வேணோ ஆனந்தம், முரளி ஆனந்தம், அகிலம் ஆனந்தம், சரணம் ஆனந்தம்,
வேணோ ஆனந்தம், முரளி ஆனந்தம், அகிலம் ஆனந்தம், சரணம் ஆனந்தம்.
அமிர்தா சுத்தவாபேஜம் சத்யர் தேவகி நந்தனஹ சாமாகிருதயம் தஸ்ய சாந்தம் தேவனியுஜ்ஜதே. விஷ்டம் ஜட்டம் மகாவிஷ்டம் பிரபவிஷ்டம் மகேஸ்வர அநேக ரூப தைத்யாந்திரம் நமாமி புருஷோத்தம.
ஸ்ரீரங்கநாதனே வைகுண்ட வாசனே அருள் தந்து காக்கின்ற பரந்தாமனே, ஸ்ரீரங்கநாதனே வைகுண்ட வாசனே அருள் தந்து காக்கின்ற பரந்தாமனே.